அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 5 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த ஜல்லிக்கட்டு கலவரம் குறித்து முறையான சாட்சியம் அளிக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என விசாரணை ஆணையம் கோரிக்கை.
மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சொன்னா இதான் முறை, வேற வர முறை இல்லையே. யார் கொடுப்பா கூப்பிட்டு?
இலங்கையில் அரசு சார்பு துறை நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களில் பெயர் பலகைகளை தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் வைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த செய்தி.
பெயர் பலகைகள் அனைத்துமே மும்மொழியிலும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மொழி என்பது பிழை திருத்தமாக, அதாவது பிழைகள் இல்லாத மொழிகளை இலக்கணம்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம். செய்தி அறிக்கை வாசிப்பது விஷ்ணுபிரியா. சிரியாவில் நடைபெற்ற ரசாயன தாக்குதல் குறித்து ஐநாவில் நடைபெற்ற அவசர விவாதத்தில் 70 மேற்பட்டோரை பலிவாங்கிய அந்த ரசாயன தாக்குதல் தொடர்பாக சிரியா அரசிற்கு மேற்கத்திய நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. கான் ஷேகுன் நகரில் நடைபெற்ற அந்நிகழ்விற்கு அதிபர் அல் அசாத் நிர்வாகத்தின் அதிகப்படியான பைத்தியக்காரத்தனமே காரணம் என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. ரஷ்யா தனது சிரியா கூட்டாளியை பாதுகாப்பதையும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வீட்டோ வாக்களிப்பதை தடுப்பதையும் நிறுத்த வேண்டும் என பிரிட்டன் தெரிவித்துள்ளது. சூடானின் மேற்கு பகுதியில் இருக்கும் டர்ஃபர் பிராந்தியத்தில் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக சூடான் அரசு மீது கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து செய்தி சேகரித்த பிரிட்டன் செய்தியாளர் மற்றும் அவரின் சூடான் மொழிபெயர்ப்பாளரை துன்புறுத்தியதற்காக அந்நாட்டு அதிகாரிகளை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கடுமையாக விமர்சித்துள்ளது. ஃபில் காக்ஸ் என்னும் அந்த செய்தியாளர் தனது மெமரி கார்டை மறைத்துவிட்டார். தன்னை கடத்திய துணை ராணுவ குழுக்களைச் சேர்ந்தவர்களை தனது கேமராவால் படம் பிடித்துவிட்டார். அதனால் அவரால் அதனை ஆவணப்படுத்த முடிந்தது. தான் துன்புறுத்தப்பட்டதாகவும் மின்சார ஷாக்கிற்கு ஆளாக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சீனாவிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள 8 நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கப் போவதாக தைவான் தெரிவித்துள்ளது. தைவான் இம்மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுவது இதுவே முதல் முறையாகும். பொதுவாக ஆயுத விற்பனைக்கு தைவான் அமெரிக்காவை சார்ந்திருக்கும். ஆனால் சீன பெருநிலப்பரப்புடன் தைவானை இணைத்துக் கொள்ளும் எண்ணத்துடன் இருக்கும் சீனாவிடமிருந்து அதற்கு ஆட்சேபனை வருவதால் சமீப வருடங்களில் அது தாமதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தைவானிடம் 4 பழைய நீர்மூழ்கி கப்பல்களே உள்ளன. பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கான நிபந்தனைகள் முடிவாகும் வரை வர்த்தகம் குறித்த ஒப்பந்தங்களை ஒதுக்கி வைத்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான நெறிமுறைகள் குறித்து பேச்சுவார்த்தையை நடத்த ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இருதரப்பு பிராந்தியங்களில் உள்ள குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் பிரிட்டன் தனக்கான நிதி கடமைகளை பூர்த்தி செய்வது ஆகியவை அதில் அடங்கும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் இது குறித்து படிப்படியான நடவடிக்கையே நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் வெற்றியை அடைவதற்கும் சிறந்த வழியாக இருக்கும் என நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் மூளைக்காய்ச்சல் பெருமளவில் பரவி வருவதை தடுக்க சுகாதார ஊழியர்கள் தடுப்பு மருந்து வழங்கும் நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வருடத்திலிருந்து இந்த நோய்க்கு 300 மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்த நோயின் தாக்கம் அதிகம் உள்ள நாட்டின் வடமேற்கு திசையில் இருக்கும் சம்ஃப்ராவில் மருத்துவ அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். ஜெர்மனியில் பயன்பாட்டாளர்களால் பதிவு செய்யப்படும் பொய்யான செய்திகள் மற்றும் வெறுப்பை வெளிப்படுத்தும் கருத்துக்களை நீக்க தவறும் சமூக ஊடகங்களுக்கு $50 மில்லியன் அதிகமாக அபராதம் விதிக்கும் திட்டம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த ₹100 கோடியை செலுத்த தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து உச்சநீதிமன்ற செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் கேட்டேன்.
ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும், அவர் குற்றவாளி என அறிவிக்க வேண்டும், அவருக்கு கீழ்கோர்ட் அளித்த ₹100 கோடி அபராத தொகையும் அவரிடமிருந்து அவருடைய சொத்துக்களை விற்று அவரிடமிருந்து பெற வேண்டும் என்றும் அந்த சீராய்வு மேல் கூறப்பட்டிருந்தது. அந்த சீராய்வு மனு இன்று நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமிதவ் ராய் முன்னிலையில் அவர்களுடைய சேம்பரில் இது விசாரணைக்கு வந்தது. சாதாரணமாக இது போன்ற சீராய்வு மனுகள் முறையாக கோர்ட்டில் விசாரிக்கப்படுவதில்லை. முதலில் சேம்பரில் அவர்கள் விசாரித்து இதை கோர்ட்டில் விசாரிப்பதற்கு முகாந்திரம் இருந்தால் மட்டுமே இந்த வழக்குகள் நேரடி விசாரணைக்காக கோர்ட்டில் இது தாக்கல் செய்யப்படும். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அவர்கள் தங்களுடைய தீர்ப்பில் இந்த மனுவை நாங்கள் பரிசீலித்தோம், இந்த மனுவில் கூறப்பட்டுள்ள விவாதங்களை நாங்கள் பரிசீலித்தோம், ஆனால் இந்த வழக்கை நாங்கள் மறுபரிசீலனை செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, எனவே மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டிருந்தது. மேலும் இந்த மனு கோர்ட்டில் நேரடியாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகிறது என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது.
இதுல அப்போ அவங்களுடைய அந்த 100 கோடி ரூபாய வந்து செலுத்த தேவையில்லைன்றத வந்து செலுத்த தேவையில்லைன்னு இதை புரிஞ்சுக்கிறதா? இந்த 100 கோடி ரூபாய் வந்து கர்நாடகா கீழ் நீதிமன்றம் சொன்ன மாதிரி கட்ட தேவையில்லையா? அவங்களுடைய சொத்துக்களை வந்து முடக்கி அதுல இருந்து எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்களா, அதை பண்ண மாட்டாங்களா?
பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அளிக்கப்பட்ட தீர்ப்பில் மற்றவர்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த அபராத தொகையும் ஜெயலலிதா அவர்களிடமிருந்தும் வசூலிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு சர்ச்சை இருந்தது. இந்த தீர்ப்பில் ஒரு தெளிவற்ற நிலை இருந்தது. அந்த தெளிவற்ற நிலையை போக்குவதற்காகத்தான் கர்நாடக அரசு ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அதில் ஜெயலலிதாவும் குற்றவாளி என்று கருதப்பட வேண்டும், அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த அபராத தொகையும் அவரிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும் என்றுதான் 2 முக்கியமான கோரிக்கைகள் தான் அந்த சீராய்வு மனுவில் வைக்கப்பட்டன. எப்பொழுது சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதோ அந்த 2 கோரிக்கைகளும் நிராகரிக்கப்படுகிறது. எனவே இப்பொழுது ஜெயலலிதா சார்பாக அந்த 100 கோடி ரூபாய் அபராதம் யாரும் செலுத்த தேவையில்லை.
அப்ப அவங்க வந்து குற்றவாளி இல்ல அப்படின்றத வந்து இந்த தீர்ப்பு சொல்லுதா? இந்த சீராய்வு மனு நிராகரிக்கப்பட்டதுனால அவங்க இனிமே அவங்கள குற்றவாளி இல்ல அப்படின்றத உணர்த்துதா இது?
ஆமா, சாதாரணமாக ஒரு 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 வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது ஒரு இறந்து விட்டால் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் முடிவுக்கு வந்துவிடும். அதே கருத்தை தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஜெயலலிதா மீது சாற்றப்பட்ட குற்றங்கள் அவள் இறந்ததன் காரணமாக முடிவுக்கு வந்துவிட்டன. அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நாங்கள் பரிசீலிக்க விரும்பவில்லை என்று அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர்.
உச்சநீதிமன்ற செய்தியாளர் ஜே வெங்கடேசன். தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த ஜல்லிக்கட்டு கலவரம் குறித்து சாட்சியம் அளிக்க சென்னையை தவிர்த்த பிற இடங்களிலிருந்து யாரும் முன்வரவில்லை என இதற்கான விசாரணை ஆணையத்தின் நீதிபதி எஸ் ராஜேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு கலவரம் குறித்து சாட்சியம் அளிக்க சென்னையை தவிர்த்த பிற இடங்களில் இருந்து யாரும் முன்வரவில்லை என இதற்கான விசாரணை ஆணையத்தின் நீதிபதி எஸ் ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதிக்க வேண்டுமென கோரி கடந்த ஜனவரி மாதம் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. இது தொடர்பாக அவசர சட்டம் ஒன்றை இயற்றிய தமிழ்நாடு அரசு போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும்படி போராட்டக்காரர்களிடம் கோரியது. ஆனால் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததை அடுத்து பல இடங்களில் காவல்துறை தடியடி நடத்தியது. இந்த கலவரங்களில் பொது சொத்துக்களுக்கும் தனி சொத்துக்களுக்கும் ஏற்பட்ட சேதம் குறித்து விசாரிக்கவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட காரணம் என்ன என்பது குறித்து ஆராயவும் நீதிபதி எஸ் ராஜேஸ்வரன் தலைமையில் விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த கலவரம் தொடர்பான தகவல்களை அளிக்க விரும்புபவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் இது தொடர்பான பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யலாம் என்று ஆணையம் தெரிவித்தது. ஆனால் இந்த ஆணையத்திடம் போதுமானவர்கள் சாட்சியளிக்க முன்வரவில்லை என ஆணையத்தின் தலைவரான ராஜேஸ்வரன் கூறியுள்ளார். இதுவரை 128 பிரமாண பத்திரங்கள் மட்டுமே வந்திருக்கின்றன என்றும் இவற்றில் 19 பிரமாணங்கள் காவல்துறைக்கு ஆதரவாக இருப்பதாகவும் 14 பிரமாணங்கள் காவல்துறை மீது குற்றம் சாட்டி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு தொடர்பான கலவரம் மாநிலம் முழுவதும் நடைபெற்றாலும் சென்னை தவிர்த்த பிற இடங்களில் இருந்து யாரும் சாட்சியமளிக்க இதுவரை முன்வரவில்லை என ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் பெறுவதற்கு இந்த ஆணையம் ஒன்றுதான் வழி என்று தெரிவித்த ராஜேஸ்வரன், ஊடகங்களும் தங்கள் வசமுள்ள வீடியோ காட்சிகளை தந்து உதவ வேண்டும் என்று கூறினார்.
மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சொன்னா இதான் முறை, வேற வர முறை இல்லையே. யார் கொடுப்பா கூப்பிட்டு நீங்க அடிப்பட்டியில வாங்கி வாங்கிக்கிற யார் கொடுக்க போறப்பா? அவங்க வந்து என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, எந்த ப்ராப்பர்ட்டி அவங்க சேதமடைஞ்சிச்சு அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். அவங்க சொல்லுகின்ற பொழுது அது விசாரணை நடத்தி நாங்கள் பண்ணுவோம். உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் எந்த விதமான அச்சமின்றி தயக்கமின்றி முன்னாடி வந்து வாக்குமூலம் கொடுத்தால் உரிய விசாரணை நடத்தப்படும்.
காவல்துறையால் தாக்கப்பட்டதாக சொல்லும் ஊடகத்தினர் ஒருவர் கூட இங்கு வந்து புகார் அளிக்கவில்லை என்றும் ராஜேஸ்வரன் தெரிவித்தார். ஆணையம் விசாரணையை துவக்கி 4 மாதங்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய தொகுப்பு அது. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதல்வர் நாராயணசாமிக்கு இடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து அனைத்து கட்சியினர் ஒன்று கூடி ஜனாதிபதியை சந்திக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் கிரண்பேடி தான் யூனியன் பிரதேச அரசின் ரப்பர் ஸ்டாம்பாக இருக்க மாட்டேன் என தமது ட்விட்டர் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். இது நிர்வாக ரீதியாக ஏற்படுத்தும் தாக்கம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணனிடம் கேட்டேன்.
பொறுப்புகள், அதாவது ஒரு லெப்டினன்ட் கவர்னருக்கு புதுச்சேரியில் என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறதோ அதை மீறி அதை தாண்டி இப்ப நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கிரண்பேடி என்ற ஒரு நிதர்சனமான உண்மை நிலவுகிறது. தன்னுடைய அலுவல்களையே வாட்ஸ்ஆப்பில் நடத்துகின்ற ஒரு லெப்டினன்ட் கவர்னராக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தான் ஒரு அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு இடம் கொடுக்கிறதான் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது.
இப்போ கிரண்பேடியோட செயல்களை பார்க்குறப்போ அவங்க ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் ட்விட்டரில் வந்து வெளியிடுறேன், மக்களுக்கு தேவையான கருத்துக்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வந்து நான் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி இருக்க மாட்டேன், எல்லா வேலையிலையும் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பக்கம் இருக்கிற தப்பாக எதை பார்க்குறீங்க? அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அவங்களுடைய பவர், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர்ஸை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது?
இதுல முதன்மையான பிரச்சனை ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விதான் இங்கு எழுகிறது. அதாவது மத்திய அரசினால் நியமிக்கப்பட்ட ஒரு லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கிறதா, இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கிறதா என்று பார்த்தால், நிச்சயமாக என்னுடைய யுக்தியில் தோன்றுகிறது, அரசியல் சாசன சட்டத்தின் விதி பிரகாரம் பார்த்தால் நிச்சயமாக தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏக்கோ இல்லைனா முதலமைச்சருக்கு தான் அதிகம் அதிகாரம் இருக்க வேண்டும். அவர்களுடைய அதாவது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற தத்துவத்தின் அடிப்படையே வந்து ஒரு முதலமைச்சரனுடைய அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் பேரில் தான் ஒரு கவர்னர் இல்லைன்னா ஒரு பிரசிடென்ட், டெல்லியில எடுத்துக்கொண்டால் பிரசிடென்ட் ஆள வேண்டும், இல்லைனா அவர்களுடைய செயல்கள் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்று நிலை இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நான் டிரான்ஸ்பரண்ட் ஆகி இருக்கிறேன் என்று ஒரு ஏதோ ஒரு டிக்டேட்டரியல் துணியில் பேசுவது ஏதோ ஒரு சர்வாதிகார ஒரு போக்கை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது.
மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன். தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் அரசு ஆட்சி மொழி கொள்கைக்கு அமைய அரசு சார்பு துறை நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களில் பெயர் பலகைகளை தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தயாரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் மனோ கணேசனிடம் கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் அரசகரும மொழி கொள்கைக்கு அமைய அரச திணைக்களங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களில் வைக்கப்படும் பெயர் பலகைகளை தயாரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கி உள்ளது. ஏற்கனவே சில பிரதேசங்களில் அரச திணைக்களங்களிலும் நிறுவனங்களிலும் காணப்படும் பெயர் பலகைகளில் குறித்த மொழி புறக்கணிப்பு, வசனப்பிழை, எழுத்துப்பிழை போன்ற குழப்ப நிலை காணப்படுகின்றன. அரசகரும மொழி கொள்கைக்கு அமைய காணப்படாத பெயர் பலகைகளை அதற்கு அமைய மாற்றம் செய்வதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தேசிய கலந்துரையாடல் மற்றும் அரசகரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் முன்வைத்த இது தொடர்பான யோசனைக்கே அமைச்சரவையின் இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது.
நாடு முழுக்கக்கூடிய அரசாங்க அலுவலகங்கள் பிரதானமாக பெயர்பலைகள் கூட ரெண்டு இருக்கின்றன, ஒன்று வெளியார்ந்த பெயர்பலைகள், அடுத்தது உள்ளார்ந்த பெயர்பலைகள். இந்த பெயர்பலைகள் அனைத்துமே மும்மொழியிலும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல அந்த மொழி என்பது பிழை திருத்தமாகத்துடன், அதாவது பிழைகள் இல்லாத முறையிலே, இலக்கண பிழை இல்லாத முறை எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல அது எழுதப்படும் அந்த அமைப்பு முறை கூட சிங்களத்தில் மிக பெரிதாக எழுதிவிட்டு தமிழில் சிறிதாக இருக்க முடியாது. அப்படி அல்லாமல் மும்மொழியிலும் ஒரே அளவிலே வரிசையாக இருக்கப்பட வேண்டும். ஆக இத்தகைய அடிப்படையிலே பெயர்பலைகள் செய்யப்பட வேண்டும் என்ற தேவை இருப்பது. ஆனால் கூட கடந்த ஒன்றரை வருட காலமாக பாரிய முயற்சிகளை செய்து நாங்கள் பல முதல் அடிப்படையில் தான் இந்த அரசாங்க பெயர் பலகைகள் தொடர்பாக அந்த ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அது ஏகமனதாக அது பரிசெய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையிலே நாட்டிலே எங்கே எந்த மூலையிலே அரசாங்க அலுவலகங்களிலே பெயர் பலகைகள் முறையற்ற முறையில் சொன்னது போல முறையற்ற முறை இருக்குமானால் அவற்றை சம்பந்தமாக புகார் வரும் பொழுது அவற்றை சம்பந்தம் உடனடியாக நாங்கள் அந்த அலுவலகத்தை அறிவிப்போம். கடந்த காலம் அறிவித்துக் கொண்டு தான் இருக்கு. அறிவிக்கும் பொழுது அவர்கள் அதுக்கான நிதி வசதி இல்லை, அல்லது இதற்கு முன்பேர் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, இந்த பல்வேறு காரணங்களை நடைபெறுகின்றார்கள். அதை தவிர்க்கும் முகமாகத்தான் அவர்களை அதை அறிவித்த பிறகு முடியாமல் இருக்குமானால் அவர் அறிவிப்பார்கள். ஆனால் உடனடியாக எங்களுடைய அமைச்சு நேரடியாக தலையிட்டு அந்த அறிவிப்பு முறைகளை எல்லாம் மும்மொழியிலும் விலையை திருத்தி அமைப்பதற்கான அதிகாரத்தைத்தான் அமைச்சரவையிலே நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன்
என்றார் அமைச்சர் மனோ கணேசன்.
ஆர் உதயகுமார் வழங்கிய இந்த தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.